பத்தொன்பதாம் அத்தியாயம். இடுக்கமான வழியாய் பிரயாணம் போதல். நான் 1868 ஆகஸ்டில் மிசிகனிலுள்ள பாற்றில் கிரீக்கில் இருக்கையில் பெரும் கூட்டமான ஜனங்களோடு இருப்பதாகச் சொப்பனம் கண்டேன். இக்கூட்டத்தில் ஒரு பாகம் தகுந்த ஆயத்தத்துடன் பயணப்பட்டது. அதிக பாரம் ஏற்றின வண்டிகள் எங்களிடமிருந்தன. போகப் போக இராசத ஏற்றமாய் தெரிந்தது. இந்த ரஸ்தாவின் ஓர் பக்கம் செங்குத்தான கெபியாயிருந்தது. அடுத்த பக்கத்தில் உயரமான வழுக்குள்ள வெள்ளைச் சுவர் இருந்தது. போகப் போக ரஸ்தா இடுக்கமாயும் செங்குத்தாயும் இருந்தது. சில இடங்களில் பாரவண்டிகளுடன் செல்லக்கூடாத படிக்கு அது அவ்வளவு இடுக்கமாய் காணப்பட்டது. பிறகு நாங்கள் அவைகளை கட்டவிழ்த்து வண்டியிலிருந்த சாமான்களில் சிலவற்றை எடுத்து குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு அவைகளின் மேலேறி பிரயாணம் போனோம். பின்னும் போகப் போக பாதை அதிக நெருக்கமாகவே இருந்தது. இடுக்கமான வழியை விட்டு கீழே செங்குத்தான கெபிக்குள் தவறி விழுந்துவிடாத படிக்கு நாங்கள் சுவரை ஒட்டிக்கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அப்போது குதிரைகளின் மேலிருந்த சாமான் மூட்டைகள் சுவரின் மேல் பட்டு நாங்கள் கெபிக்குள் சாயும்படி செய்தது. அதனால் நாங்கள் கெபிக்குள் விழுந்து பாறைகளின் மேல் மோதி சின்ன பின்னமாய்ப் போவோம் என்று நடுங்கினோம். பிறகு நாங்கள் குதிரைகளின் மேலிருந்த சாமான் மூட்டைகளை அறுத்தோம். அவைகள் கீழே கெபிக்குள் விழுந்தன. நாங்கள் பின்னும் குதிரையின் மேலேறிச் செல்கையில் நெருக்கமான இடங்களில் வரும்போது நிதானம் தப்பி விழுந்து விடுவோம் என்றிருவோம் என்று மிகவும் பயந்தோம். அப்படிப்பட்ட சமயங்களில் ஓர் கரம் கடிவாளத்தை பிடித்து அந்த மோசமான வழியில் எங்களை நடத்திச் செல்வதாகக் காணப்பட்டது.
பாதை போகப் போக பின்னும் அதிக நெருக்கமாய்த் தோன்றவே நாம் இனி குதிரையின் மேல் பத்திரமாய்ப் போக முடியாதென்று தீர்மானித்து குதிரைகளை விட்டிறங்கி ஒருவர் பின் ஒருவராய் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்றோம். இவ்விடத்தில் அந்த சுத்த வெண்மையான சுவர் மேலிருந்து சிறு கயிறுகள் கீழே தொங்கவிடப்பட்டிருந்தன. பாதையில் நாங்கள் அசையாமல் போவதற்கு இவைகளை ஆவலை பிடித்துக் கொண்டோம். நாங்கள் போகப் போக கயிறும் எங்களோடு கூட வந்தது. பாதை கடைசியாக அவ்வளவு அதிக நெருக்கமாயிருந்தபடியினால் நாம் பாதரட்சைகளைக் களைந்துவிட்டு அதிக பத்திரமாய் பிரயாணம் செய்யலாம் என்று தீர்மானித்தோம். ஆகவே நாங்கள் அவைகளைக் களைந்துவிட்டு மேஜோட்டுடன் கொஞ்ச தூரம் போனோம். பின்பு சீக்கிரத்தில் மேஜோடில்லாமலே வெகு பத்திரமாய் போகக்கூடும் என்று தீர்மானித்து அவைகளையும் நீக்கிவிட்டு வெறும் காலோடு பிரயாணம் பண்ணினோம். பிறகு நாங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இன்னதென்று அறியாதிருந்தோரைப் பற்றி யோசித்தோம். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது எங்கே போனார்கள்? அவர்கள் அக்கூட்டத்தில் இல்லை. கஷ்டமான ஒவ்வொரு திருப்பிலும் சிலர் பின் அடைந்தனர். ஆனால் கஷ்டங்களை சகித்து அனுபோகப்பட்டவர்கள் மாத்திரம் நிலைத்திருந்தனர். வழியில் ஏற்பட்ட கஷ்டங்கள்தான் இவர்களை முடிவு மட்டும் இன்னும் ஆவலுடன் முன்னேறிச் செல்லும்படி செய்தன.
வழியை விட்டு தவறிவிடும் ஆபத்து வரவர அதிகரித்தது. வெள்ளை சுவரை ஒட்டிக்கொண்டிருந்தாலும் பாதை மேல் எங்கள் பாதங்களை பூரணமாய் வைக்க முடியாதிருந்தது. ஏனெனில் அது அவ்வளவு நெருக்கமாயிருந்தது. பிறகு நாங்கள் கயிறுகளை பிடித்து தொங்கிக் கொண்டு பரத்தின் பிடி அகப்பட்டது. பரத்தின் பிடி அகப்பட்டது என்று கூவினோம். இடுக்கமான பாதையிலிருந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் அதே வார்த்தைகளை சொன்னார்கள். கீழே கெபியிலிருந்து வந்ததாய்த் தோண்டின கொண்டாட்டமான எக்களிப்பின் சத்தங்களை நாங்கள் கேட்டபோது திகிலடைந்தோம். தூஷணமான ஆணையையும் இழிவான பரிகாசத்தையும் கேவலமான நீசப்பாட்டுகளையும் நாங்கள் கேட்டோம். யுத்தப்பாட்டையும் களியாட்டப்பாட்டையும் நாங்கள் கேட்டோம். சாபமும் வேதனையுமுள்ள கூக்குரலும் கொடிய புலம்பலும் கலந்த அட்டகாசங்களையும் கீதவாத்திய ராகங்களில் நாங்கள் கேட்டோம். நாங்களோ அதிக கஷ்டமான பாதை வழியாய் செல்வதற்கு முன்னைவிட அதிக ஆதிரமுள்ளவர்களாயிருந்தோம். வெகு நேரம் கயிறுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் தொங்க தொங்க கயிறுகள் பெரிதாயின. அந்த அழகான வெள்ளை சுவர் இரத்தத்தினால் கரைப்பட்டு போனதை நான் கவனித்தேன். அச்சுவர் அவ்விதம் கரைப்பட்டதை பார்க்க எனக்கு விசனம் உண்டாயிற்று. எங்கிலும் விசனம் க்ஷணப்பொழுதில் மாறிற்று. ஏனெனில் சீக்கிரத்தில் அச்சுவரெல்லாம் அங்கனம்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். பின் வருகிறவர்கள் தங்களுக்கு முன்னால் கஷ்டமானதும் நெருக்கமானதுமான பாதையில் மற்றவர்கள் போயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதுடன்
மற்றவர்கள் அவ்வழியாய் முன்னேறி போயிருக்கக் கூடுமானால் தாங்களும் அப்படியே முன்னேறி செல்லக்கூடும் என்று தீர்மானித்துக் கொள்ளுவார்கள். அன்றியும் நோவுள்ள அவர்களின் பாதங்களிலிருந்து இரத்தம் பீறிப்பாயும் போது அவர்கள் அதைரியப்பட்டு சோர்வடைந்து போகாமல் சுவரின் மேல் பட்டிருக்கும் இரத்தத்தைக் கண்டு மற்றவர்களும் அப்படியே வேதனையடைந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வார்கள்.
கடைசியாக நாங்கள் ஒரு பெரும் பிளப்புக்கு எதிர்வந்தோம். அவ்விடத்தில் எங்கள் பாதை முடிவு அடைந்தது. அங்கே எங்கள் பாதங்களுக்குத் துணையோ அவைகளுக்கு ஆதாரமோ ஒன்றும் கிடையாது. நாங்கள் முழுவதும் அக்கயிறுகளின் பேரிலேயே சார்ந்திருக்க வேண்டும். அவைகள் வரவர எங்கள் சாரீரங்கள் அவ்வளவு பருமனாயின. இங்கே எங்களுக்கு சற்று நேரம் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிற்று. கயிறு எதோடு சேர்த்து கட்டப்பட்டு இருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் பயத்துடன் இரகசியமாய் வினவினோம். என் புருஷன் எனக்கு சற்று முன்னால்தான் இருந்தார். அவருடைய புருவத்திலிருந்து வியர்வையின் பெருந்துளிகள் விழுந்தன. அவரின் கழுத்திலும் நெற்றியிலும் உள்ள நரம்புகள் இரு மடங்கு அதிக பருமனாகி பின்பு தணிந்தன. அவருடைய உதடுகளிலிருந்து வியாகுலத்தின் பேருமூச்சுகள் புறப்பட்டன. என் முகத்திலிருந்து வியர்வை சொட்டு சொட்டாய் வடிந்தது. நான் முன் ஒருபோதும் அடையாத அவ்வளவு வேதனையடைந்தேன். எங்கள் முன் ஒரு பயங்கர போராட்டம் இருந்தது. நாங்கள் பிரயாணத்தில் பட்ட கஷ்டங்களெல்லாம் வீணை போகும்படி இங்கே தவறிப்போக வேண்டுமோ? விசுவாசத்தில் துணிந்து தாவுதல்.
எங்களுக்கு எதிரில் உண்டாயிருந்த பிளப்புக்கு அடுத்த பக்கத்தில் ஆரங்குள உயரமுள்ள பசும் புல் நிறைந்த அழகான வெளிநிலமொன்று இருந்தது. நாம் சூரியனை பார்க்க முடியவில்லை. ஆனால் சுத்த பொன்வெள்ளிக்கு ஒப்பானன பிரகாசமுள்ள மெல்லிய ஒளியின் கதிர்கள் அந்த நிலத்தின் மேல் அமர்ந்து இருந்தன. அந்த நிலத்தின் அழகுக்கும் மகிமைக்கும் பூமியில் நான் பார்த்த யாதொன்றையும் ஒப்பிட முடியாது. ஆனால் நாம் அதை அடைந்து கொள்ளக் கூடுமோ என்பதே எங்கள் ஆதிரமுள்ள கேள்வியாயிருந்தன. கயிறு அறுந்து போனாலோ எங்களுக்கு நாசமே. திரும்பவும் வியாகுலத்துடன் ஒருவரை ஒருவர் இரகசியமாய் கயிறாய்ப்பிடித்திருப்பதென்ன என்று கேட்டோம். துணிந்து தாவுகிறதற்கு சற்று திகைத்து நின்றோம். பிறகு நாங்கள் கயிற்றை முழுவதுமாய் நம்புவதுதான் நம்முடைய ஒரே நம்பிக்கை. கஷ்டமான பாதை நெடுகிலும் அதுதான் நமது தஞ்சமாயிருந்திருக்கிறது. இப்பொழுது அது நம்மை கைவிடாது என்று ஓலமிட்டோம். இன்னும் நாங்கள் கிளேசத்துடன் தடுமாறிதான் நின்றோம். பிறகு தேவன் கயிற்றை பிடித்திருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று வார்த்தைகள் பேசப்பட்டன. எங்களுக்கு பின்னே இருந்தவர்கள் அதே வார்த்தைகளை மறுபடியும் சொல்லிக் கொண்டு, அவர் இப்போது நம்மை கைவிட மாட்டார், இது மட்டும் அவர் நம்மை பத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார் என்றார்கள்.
பிறகு என் புருஷன் தாம் ஒரே தாவில் பயங்கர பாதாளத்தை தாவி அவ்வழகிய நிலத்தில் போய் நின்றார். பின்னே உடனே நானும் தாவினேன். ஓ, தேவன் நமக்கு அருளிய ஆறுதலுக்காக நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்பதை நாங்கள் உணர்ந்தோம். அடைந்த வெற்றிக்காக தேவனுக்கு செலுத்தப்பட்ட ஸ்துதியின் சத்தங்களை நான் கேட்டேன். நான் பூரண சந்தோஷமடையலானேன். நான் விழித்ததும் அக்கஷ்டமான பாதையை கடந்து செல்வதில் நான் அடைந்த கவலையினாலும் வருத்தத்தினாலும் என் சரீரத்தில் உள்ள நரம்பு எல்லாம் நடுக்கமடைந்திருந்ததைக் கண்டேன். இச்சொப்பனத்தை விஸ்தரிக்க வேண்டியதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கும் மட்டும் அதிலுள்ள சங்கதிகளையெல்லாம் நான் ஒருபொழுதும் மறவாதிருக்கும் பொருட்டு அது என் மனதில் அவ்வளவு ஆழமாய் பதிந்தது.